ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் வடதத்ரயம் பதயுதம் லோகீக்ரமம் மண்டலம் வீராந்த்யக்கசதுஷ்கஷட்சி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்தராஜசஹிதம் வந்தே குரோர் மண்டலம் சிந்தூராருண விக்கிரஹாம் திரணயனாம் மாஹிக்யமௌளீஸ்வரஸ்தாரா நாயகசேகராம் மிதமுகேமாபீனவக்ஷோருஹாம் பாணிப்யாமலிபூர்ணரத்னசடகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடசடகசரணாம் த்யாயேத்பராமம்பிகாம்.
ஆதிசக்தி ஜனமே திவ்ய விக்கிரஹ ஸ்ரீங்காரே கேவல குஹ்ய கைவல்ய பததாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா த்ரிமூர்த்தி ப்ரதக்ஷரி க்ஷரி திவ்ய கந்தாட்ய சிந்தூர திரகாஞ்சிதா. ரகசிய நாம ஸ்தோத்திரம் திவ்யமான மந்திரபூரிதமாக இருக்கக்கூடியதான நாமாக்கள், அதுல விசிஷ்டமாக பாவனாக்கிருத்திங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அம்பாளுடைய உருவமே மனுஷாளுக்கு நினைக்கும் சமயத்தில் பரம பாவனமான ஒரு நிலையை கொடுக்கும். பாவனம் சொன்னா தூய்மையாக்கக்கூடியது, மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கல்மஷங்களையும் அகற்றி சேமமான ஒரு தரக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அதற்கு பிறகு அடுத்த நாம அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹா. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி அம்பாள் எத்தனை உலகங்கள்ல படைச்சிருக்கான்னு தெரியாது. இத சொல்லும் பொழுது ஈட்சண சுருஷ்டாண்ட கோட்டிகி அப்படின்னு த்ரிசதி நாம 49 நாமாவும் இதுதான் சொல்றது. ஈட்சண பிரம்மாண்ட கோட்டிகி, பார்த்த மாத்திரத்தினாலேயே பல கோடி பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணக்கூடியவள் அப்படின்னு. அப்படி அவ்வளவு சக்தியோட இருந்து அத்தனை பிரம்மாண்டங்கள்லயும் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகளையும் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கா. வேதாந்தங்கள்ல எஸ்வர்லக்ய சர்வவித யஸ்யஜானமயம் தபஹா அப்படின்னு சர்வஜத்துவம் சர்வசக்தித்வம் அவைகள்லாம் சொல்லியிருக்கு. எதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தே அப்படிங்கறதெல்லாம் ஸ்ருதிகள்லாம் சொல்ற அம்சம் இங்க நமக்கு தனியாக சொல்லியிருக்கு. அதனால அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, பல கோடிகள் அத்தனை அசங்கியாகமான பிரம்மாண்டங்களை உண்டு பண்றவள். அதுல அந்த நாமாவுக்கு அநேகாக அனந்தாக கோட்டையா பல கோட்டிகள், அப்படிப்பட்டதான ஏ பிரம்மாண்டாக பிரம்மாண்டங்கள். அண்டம்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் இருக்கிற லோகத்துக்கு மேல இருக்கிற லோகங்கள் 6 லோகங்கள், புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்யம் எனக்கூடியதான 6 லோகங்கள். அதே போலயே கீழே இருக்கக்கூடியதான லோகங்கள் சில லோகங்கள், அவைகள் அகல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம்னு லோகங்கள். இப்படி கீழே 7 லோகங்கள், நமக்கு மேல 6 லோகங்கள், நடுவுல நம்ம லோகம், மொத்தம் சேர்ந்த ஒரு அண்டம்னு பேர். இந்த அண்டத்தை தான் நம்ம பிரம்மாண்டம்னு சொல்றோம், இல்ல ஒரு புவனம்னு சொல்றோம். அண்டம்னு சொன்னாலோ புவனம்னு சொன்னாலோ ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிப்பட்டதான பிரம்மாண்ட ஜனனி, ஒரு பிரம்மாண்டம் இல்ல பல கோடி பிரம்மாண்டங்கள்ல உன்மேஷ நிமிஷோத்பன்ன பவனாவளி, இதே நாமத்தான் சொல்றோம். அப்படியே அநேகாக அனந்தாக கோட்டியாக ஏ பிரம்மாண்டாக தேசாம் ஜனனி ஜனயித்ரி, ஒரு அர்த்தம் சொன்னோம். எத்வா அநேக கோட்டைய பிரம்மாண்டாக, பல கோடி பிரம்மாண்டங்கள் உள்ளன. ஏசாம் தே ததா, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு அதிபதி இருக்க. மூலகத்துக்கு அதிபதி இந்திர, நம்ம நாட்டுக்கு அதிபதி ராஜா. அதே மாதிரியே பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யாரு? அவருக்கு விராட்னு பேர். அவரை தான் நீங்க விஸ்வம் விஷ்ணுவோ பூத பவ்ய பவத் பிரபோ பூத கிருத் பூத பிரதாவோ பூதாத்மா பூத பாவனா அப்படின்னு தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு என்ன பேரு? விராட்டு சஹஸ்ர சேரு புருஷ சஹஸ்ர சஹஸ்ரபாத் அப்படிங்கிற ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான புருஷ சூக்த மந்திரமும் அவரைத்தான் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த விராட் இருக்காரு. இது ஒரு அண்டத்துக்கு. இது போல எத்தனை அண்டங்கள் இருக்க? பல கோடி அண்டங்கள். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒவ்வொரு விராட். இத்தனை விராட்டுகள் இருக்காலும் அவளை எல்லாம் சுட்டி பண்ணினவள் அர்த்தமா. அபிமான்ய மானத்வாது மானத்வாதி ரூபம் ரூபா ஜனனி, ஒரு விராட் அல்ல சுவாமி, இத்தனை விராட்டுகள் அத்தனை விராட்டுகளையும் உண்டு பண்ணினவள் அம்பாள். ஒண்ணு. அதுக்கப்புறம் விகார சோடசாந்தர்வர்த்தி பஞ்சீகிருத ஸ்தூல பூத காரியோகி பிரம்மாண்டா. இந்த பிரம்மாண்டம்னா என்னது? முதல்ல பிரம்மம் இருந்தது, அந்த பிரம்மம் மாயையில பிரதிபலித்தது. பிரதிபலித்தன்னு அதுக்கு அவ்யக்தன் ஈஸ்வரன் பேர். மாயா பிரதிபிம்பம் வந்தா அதுக்கு என்ன பேரு? ஈஸ்வரன். வேதாந்தத்துல சொல்லுவா அவ்யக்தம்னு சொல்லுவா. அதுல இருந்து அபஞ்சீகிருத்த பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அப்பொழுது அதற்கு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அந்த ஹிரண்ய கர்ப்பரானவர் கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த பஞ்சபூதங்களையும் ஒன்னோட ஒன்னு கலந்த, கலந்ததுக்கு பஞ்சீகரணம் பண்றதுன்னு பேர். நீங்க சாம்பார் பண்றதுன்னு என்ன பண்றேன்? ஜலத்தை விடுறேன், அதுல உப்பு போடுறேன், அதுக்கப்புறம் சாம்பார் சாணம் எல்லாம் போடுறேன், கொதிச்சு விடுறேன், பருப்பை கொதிச்சு அதுல போட்டு விடுறேன், புளிய காட்டுல வைக்கிறேன். இப்படி என்ன தெரிஞ்சிருக்கா இருக்கும். அதே போல மற்ற பதார்த்தங்களும் வந்திருக்கு. இவைகள்லாம் சேர்த்து அப்புறம் நம்ம போடுறோம். என்ன? புளிப்பு, காரம், உப்பு, திதிப்பு, கிட்டத்தட்ட வெள்ளமும் போடுவா, திதிப்பு, தோற்பு எல்லாமும் சேர்ந்திருக்கு. இப்ப தானே ஒரு பொருள் சாம்பார்னு சொல்றேன். அப்ப என்ன? அப்படி எல்லாம் கலந்திருந்தா தான் மனுஷியாளுக்கு சந்தோஷம் ஏற்படும், நன்றாக இருக்க. தனித்தனியா வெறும் உப்பு மட்டும் சாப்பிட முடியுமா? முடியல. ஆகையால் தான் எல்லாம் கலந்திருக்கும். அதே போல எல்லாவற்றையும் கலந்து நம்ம இருக்கணுமா இல்லையா? அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸ்தூலமா ஆகும். அதற்காக பஞ்சீகரணம் பண்ணின. பஞ்சீகரணம் பண்றதுன்னு பொருள்களை சேர்த்து வச்சிருக்க. சேர்ந்ததுனால உலகம் ஸ்தூலமான உலகம் உண்டாச்சு. அந்த ஸ்தூலமான உலகம் இருக்க பார்த்தல, அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? விராட்டுகிறோம். சோ முதல்ல அவ்யக்தம், அதற்கு பிறகு அவ்யக்தருக்கு தான் ஈஸ்வரன் பேரு. அதற்கே நாம இன்னொரு பேர் சொல்ல போறோம், சம்ராட்டன்னு ஒரு பேரு சொல்ல போறோம். அதுக்கு அடுத்ததாக ஹிரண்ய கர்ப்பர்னு வந்தார். அவர் தான் லிங்க சரீர அபிமானி. நம்ம மனசு இருக்க பத்தல, மனசு புத்தி இவைகள்லாம் நான் நான் நினைக்கிறவர். சமஷ்டி எல்லாமும் சேர்த்து வச்சுள்ளையானால் இவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு இருக்கார் பத்தல, அவர் வந்து நம்ம ஸ்வராட்டன்னு சொல்ல போறேன். அந்த ஹிரண்ய கர்ப்பரத்துல இருந்து ஆரம்பிச்சு விராட் உண்டானார். இப்படி விஸ்வன் வைஸ்வானர்னு விராட்டுக்கே பேர். இப்படிப்பட்டதான விராட்டுகளையே பல பேர் பல கோட்டையில ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் ஒவ்வொரு விராட்டு அத்தனை விராட்டுகளையும் தயார் பண்ணினானா அம்பாள். அதனால விகாராந்தர்வர்த்தி சாங்கிய தத்துவத்துல சாங்கிய மதத்துல அவன் என்ன சொல்லிருக்கார், மூல பிரகிருதி அபிகிருதி மகாராஜா பிரகிருதி புருஷா அப்படின்னு 25 தத்துவங்களை வச்சுருக்காவா. மூல பிரகிருதி அபிகிருதி, மூல பிரகிருதின்னு ஒண்ணுதான், அவ்வக்தம் ஒண்ணு, அது மாறல. அதுல இருந்து ஆரம்பிச்சு மூல பிரகிருதியில இருந்து அகங்காரம், அது வந்து ஆரம்பிச்சு புத்தி, அது வந்து பஞ்ச தன்மாத்திரைகள் உள்ள உண்டாச்சு. மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 7 இருக்க பத்தல, இது பிரகிருதி இருக்கிறது. அது ஆன பிறகு 5 அறிவு புலன்கள், 5 புலன்கள், 5 பிராணங்கள், ஒரு மனசு உண்டாச்சு. 3 × 5 = 15 = 16 இதான் 16 தத்துவங்கள். இதுக்கு விகார தத்துவம்னு பேர். முன்னால இருக்கிறது பிரகிருதி விகிருதி தத்துவம், அதுக்கு முன்னால இருக்கிறது கேவல பிரகிருதி அப்படின்னு 24 தத்துவங்களை வச்சுருக்க. 24 தத்துவங்களுக்கு மேல ஒரு புருஷன் வச்சுருக்க. மொத்தம் எத்தனையாச்சு? 25 ஆச்சு. இது விவகாரம். இப்படிப்பட்டதான 16 தத்துவங்கள் இருக்க, ஷோடச விகார ஷோடச அந்தர்வர்த்தி, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பஞ்சீகிருத அந்த 5 பூதங்களையும் பஞ்சீகரணம் பண்ணிவிட்டார். அந்த பூத காரியோகி பிரம்மாண்டா சதபிமானி விராடி கிச்சது. இதை நான் என்று நினைக்கிறவனுக்கு விராட்டுன்னு பேரு. பிரம்மாண்டாந்தர்வர்த்தி சமஷ்டி லிங்க சரீர அபிமானி, இதுக்குள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரம் மனது, இதை மட்டும் நினைக்கிறவருக்க பாத்தீங்களா, அவருக்கு ஹிரண்யகர்பன் பேரு, அவருக்கு ஸ்வராட்டுன்னு பேரு. இதே அங்க வேதாந்தத்துல என்ன இருக்கோ அதே தான் இங்க பேர் மாத்திட்டு இருக்கோ. தந்திரத்துல ஒருத்தருக்கு விராட்டுன்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க ஸ்வராட்டுன்னு பேரு. அதுக்காக சதுபய காரண அவ்யாக்கிருத அபிமானி, இந்த ரெண்டுக்கும் காரணமா இருக்கிற அவ்யாக்கிருதன் ஈஸ்வரன் பிராஜ்யன்ல, அதுக்கு அபிமானி யாரு? சம்ராட். இருக்கக்கூடியதான விராடாத்மாங்கிறவர் பிரம்மாண்டம் அபிநன்யதே, பிரம்மாண்டத்தை நான் தான் நினைக்கிறார். ஸ்வராட் ஸ்வரூபம் உபயம், இவருடைய ஸ்வரூபம் ஸ்வராட். சன்னு சம்ராடித்ய பிரவீத் ஸ்ருதி, இவர் தான் சம்ராட். விராட் விப்ராஜமான பொருள் அப்படின்னு எதிர்வேதம் சொல்றது. இந்த விப்ராடு சம்ராட்டு சுவராட்டுங்கிறது சத்வராட் பவதி அப்படிங்கிற வேதங்களே சொல்லியிருக்கு அப்படிங்கிற. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபம் சகல பிரபஞ்சங்களையும் உண்டு பண்ணக்கூடியது. ஆயிரக்கணக்கான ஒரு பிரபஞ்சத்துக்கு தைத்தரியம் ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தேன்னு சொல்றது. இத்தனை உண்டாச்சு. அந்த அம்பாளுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியாது. அபிராம் பட்டர் சொன்ன பூத்தவளே புவனம் பதினங்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே மூத்தவளே உன்னை என்று மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு சகல பிரபஞ்சையும் சிருஷ்டி ஜனனி உலகத்தை உண்டு பண்ணிருந்தான அம்பாள். இதே அம்பாளுடைய சுரூபத்தை அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி இப்படி சொன்னார். அதற்கு பிறகு அதோட நின்று போச்சா? இல்ல. திவ்ய விக்கிரஹா, சிருஷ்டி மட்டும் இல்ல உலகத்தை காப்பாத்தது. உலகத்தை காப்பதற்கு வேண்டியதுன்னா துஷ்ட சிக்ஷனம் சிஷ்ட ரட்சணம் அந்த ரெண்டையும் பண்ணிட்டிருக்கலாம். ஆனா அது பண்ணும் பொழுதே முன்னால் ஒரு நாம நான் சொன்னேன், திவ்ய விக்கிரஹா இந்த நாம. இதுக்கு முன்னால பவனக்ருதி அம்பாளுடைய உருவத்தை அது அப்படியே போயிட்டு கோயில் போட்டு கற்பகம்பளை பார்த்துட்டு வந்தாலே போறும். அந்த திவ்யமான ஒரு ஆகாரத்தை பார்த்தாலே க்ஷேமம் ஏற்படும். திவ்யமான ஒரு சுரூபம், மனசு இருக்கிற சகல பாபங்களும் அன்னெண்டிக்கை பண்ணின பாபங்கள் அன்னெண்டிக்கை போயிடும். விக்கிரகத்தை நினைச்சா பெருமை பாக்கறது இல்ல, பார்த்து கண்ண மொழிட்டு நம்ம இதயத்துல அந்த சொரூபத்தை வாங்கிக்கணும். அது விசேஷம். அப்படிப்பட்டதான் சொரூபம் திவ்ய விக்கிரக. திவ்யா ரமணீயா விக்கிரகா தேகா யஷ்யா, எந்த அம்பாளுடைய சொரூபம் திவ்யமாகவும் ரமணீயமாகவும் அழகானதும் பாபங்களை போக்கக்கூடியதும் ஜிவு கிரீடா விஜிகேஷ ஸ்துதி மத காந்த மோத கதிஷு அப்படின்னு இத்தனை அர்த்தங்கள்ல சொல்லியிருக்கார் பாணினி. ஆயால் திவ்யம்னு சொன்னா மனசுல இருக்கிற சகத்து பாபங்களையும் பொசிச்சு தூய்மையான ஒரு தன்மத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் சிவகாமி ஸ்வரூபம். ஆகையால் திவ்ய விக்கிரஹா. அப்புறம் திவ்யம்னு ஒரு பதத்தை வச்சுண்டு விக்கிரஹான்னு சொன்னேன். திவ்யம்னு என்ன அர்த்தம்? திவிபவஹா திவ்யா. இது என்னச்சு? திவிபவஹா திவ்யா. விக்கிரஹம்னு என்ன அர்த்தம்? நீங்க விக்கிரம் விக்கிரக புஷ்டி குண்ட சௌக்கியமா இருக்க எப்படிங்கிற அந்த விக்கிரகம் இல்லை. இப்ப விக்கிரகம் என்ன அர்த்தம்? சண்டைன்னு அர்த்தம். எங்க இருந்து வந்ததுங்கிற பஞ்சதந்திரம்னு ஒரு கதை படிச்சிருக்க, அதுல என்னச்சு? அஞ்சு தந்திரங்கள், மித்திர லாபம், மித்திர பேதம், அவ்வளவுதான் தெரியல இருக்கும். தாபோல் ஊக்கியம்னு ஒன்னு, மூணாவது, நான்காவது சந்தி, அஞ்சாவது விக்கிரகம். விக்கிரகம்னா சண்டைன்னு அர்த்தம். விக்கிரகம் திவ்யம், ஆகாசத்துல இருக்கக்கூடியதான விக்கிரகம் சண்டை. சார் பேருக்கு சம்பந்தம் இல்லையே இருக்குட்டார் விவகாரம். அது பாஸ்கரா இருக்குதான் தெரியும், நமக்கு தெரியுமா? ஆகாசத்துல சண்டை போடுறவள்னு அர்த்தம். எப்படின்னு இது வந்து ராட்சசாலோட சண்டை போடும் பொழுது அம்பாள் மகிஷாசுரனோட என்ன பண்ணினா, உற்பத்திய பிரகசியோச்சை தேவி ககனமஸ்தித தத்ராபிஷா நிராதாரா இதுதே தேன சண்டிகா தத்ராபிஷா நிராதாரா. ஆகாசத்துல ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதுதே தேன சண்டிகா நியுத்தம் தேன நியுத்தம் கேட்டதா தைத்யா சண்டிகாச்ச பரஸ்பரம். ஆகாசத்துல அம்பாளும் அந்த ராட்சசனும் ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணினா அப்படின்னு விசேஷமாக இந்த கண்டமுண்டாசனம் சும்பா சும்ப சும்பனி சும்பாதிகள் இவாளோட சண்டை போடக்கூடியதான ஸ்வரூபத்தையும் நமக்கு சொன்னார். அப்படி திவ்ய விக்கிரஹா. இது மார்க்கண்டேய புராண வச்சனாத் தத்ராபி திவி அந்தரிஷே. இப்ப திவ்யம்னு சொன்னா திவிபவஹா திவ்யா, வியாக்கரண பிரத்யம். அதனால பவஹா திவ்யா விக்கிரஹா. விக்கிரஹம் என்ன அர்த்தம்? ரணா யுத்தம் யஸ்யாஹா தத்ராபிதா நிராதார யுதே தேன சண்டிகா தேனா சும்பனோட. சும்பன சும்ப சரித்திரத்துல வருது. சோ தேனா என்ன கேட்கக்கூடாது. தேனான சும்பனோட திவ்ய விக்கிரஹா இது மார்க்கண்டேய புராண வச்சனாத். விஸ்தாரஹா பிரவிபாகோவா விக்கிரஹ பதார்த்தா. விஸ்தாரமோ பிரவிபாகம் யுத்தமோ விக்கிரஹ பதார்த்தக்கு அர்த்தம். விக்கிரஹ சமரே தேஹே விஸ்தார பிரவிபாகயோ இது மேதினி. மேதினி டிக்ஷனரின் அர்த்தம். அமரகோஷம் மாதிரி மேதினி கோஷம். சரி, இப்படி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹா. நாமக்கள் ஒவ்வொன்றும் நம்ம ரசிக்கும் பொழுது அம்பாளுடைய லீலைகள், அம்பாளுடைய சரித்திரம், அம்பாளுடைய ஸ்வரூபம் எல்லாம் மனசுல வாங்கி கொள்ளணும். இப்படி சாஸ்திரம் வாசிக்கிறாங்க, ஒரு நாமாக்கு அர்த்தம் புரிஞ்சா போறோம். ஒரு நாளைக்கு ஆயிரம் ஸ்தோத்திரம் படிச்சுட்டு இருக்கேன், ஆயிரம் நாமாக்கள், ஏதாவது ஒரு நாமாக்கு இப்படி அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே போறோம். ஜென்மா கிருதார்த்தம் ஆயிடும். அதுக்கா இது வரைக்கும் ஆச்சு. அடுத்ததாக கிளிங்காரி கேவலா குக்கியா கைவல்ய பலதாயினி கிளிங்காரி. அடுத்தது கிளீங்காரிங்கிற நாம. இந்த கிளீங்காரிங்கிற நாமாவை நம்ம பார்க்கும் பொழுது முன்னாலே நமக்கு சில நாமாக்கள் ஞாபகம் வந்திருக்கு. எப்படி? ககார ரூபா கல்யாணி காணுது, லகார ரூபா, சகார ரூபா எல்லாம் சொல்றது. அங்கே சொல்லும் பொழுது ஹகார ரூபிணி இப்படின்னு திருஷதியில பல ரூபங்கள் சொல்லிருக்கு. ஆனா இங்க கிளீம்னு சொல்லல. என்ன ககாரமும் லகாரமும் அப்படிதான் சொல்றேன், தனியா சொல்லல, அந்த மூணு கலந்த உருவமா. அதனால கேங்காரி. அதுக்கப்புறம் கேவலா குக்கியா கைவல்ய பததாயினி. இந்த கிளீம் என்கிறது காமபீஜம். கரோதி திவா காமபீஜம். காமம்னா ஆசைன்னு அர்த்தம். மனசுல இருக்கக்கூடியதான எல்லா ஆசைகளும் உண்டு பண்றவள், ஆசைகளை அழிக்கிறவள். முதல்ல இது வேணும் அது வேணுங்கிற ஆசை வரும் மனுஷர்களுக்கு. இது நல்லா சாப்பிடணும், நாக்குக்கு சுவையானது சாப்பிடணும், நல்லா அறை அடையணும், இப்படி உலகத்துல எல்லாரோட நான் அழகா இருக்குன்னு காட்டிக்கணும். இது கொஞ்ச நாளைக்கு அதுக்காக காட்டின் பிரயோஜனம் இல்ல சார், தானா தெரிஞ்சு போயிடுச்சு வயசாயிடுச்சு என்ன லாபம், எது சாப்பிட்டாலும் உள்ள ஒத்துக்க மாட்டேங்கிறது. இந்த ஆசைகள் இல்லாம போகணும். அடுத்தது காம கோட்டி, கோட்டினா முடிவுன்னு அர்த்தம், கோட்டினா கோவ ஓட்டி காமங்கள்ல பிராணம் போயிடும், கோட்டி காமங்கள்ல போயிடும். அதனால காம கோட்டின்னு என்ன அர்த்தம், காமத்தினுடைய முடிவு. ஆசையினுடைய முடிவு என்ன தெரியுமோன்னா அம்பாளா அறியணும்னு ஒரு ஆசை. பல பிறவிகள் மனிதர்களுக்கு வந்திருக்க, இந்த பிறவிகள்ல இப்படி ஜந்துக்களாக ஆகார நித்ராபயமை துணானி அவைகள்லயே இருந்திருந்திருக்கா, ஏதோ கூட்டி புண்ணியங்கள் பண்ணினதுனால ஏதோ ஒரு மானிட பிறவி கிடைச்சிருக்கு. அந்த மானிட பிறவியில் உங்களுக்கு ஒரு குருநாதர் கிடைச்சு அவர் வழியாக இந்த ஜென்மாவில அம்பாளை நாம் புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை உண்டாச்சு. அதுக்கும் அவர்கிட்ட போய் படிக்கிறாளா இல்ல, அது அப்புறம் விவகாரம். இந்த ஆசை வந்து இதுக்குதான் வேதாந்தத்துல மூட்டுத்துவம். வேதாந்தத்தை வாசிப்பதற்கு முதல்ல வரக்கூடியதான சாதன சதுர்த்தய சம்பத்தியில நித்யானித்ய வஸ்து விவேகம், இஹாமுத்ரார்த்த பலபோக விராகம், சமதம உபரதி சிகிச்சா சிரத்தா சமாதா, எல்லாரும் சமாதிம்பா. கொஞ்ச நாள் அந்த மாதிரி சமாதி தான் ஞாபகம் இருக்கும், ஆறு சொல்லு தவிர. அதனால சமதம உபரதி சிகிச்சா சிரத்தா சமாதானம் என்கிற ஆறு கடைசியில முமுட்சுத்துவம் இந்த நாளும் இருக்கணும். அந்த முமுட்சுத்துவம்னு வருது பார்த்தீங்கள, அதுதான் கிளீங்காரி காம பீஜம் கரோதி ஜிவா, இல்ல காம பீஜ ஸ்வரூபா இதுவா, அம்பாளுடைய ஸ்வரூபமே கிளீம் எனக்கூடியதான மந்திரஸ்வரூபம். இல்ல பஞ்சவிஷய மந்திரத்தில் இருக்கக்கூடியதான மத்திய கூட்டம், அதுக்கும் காமராஜ கூட்டம். அங்க ராஜாங்கிற பதத்துக்கு தீப்தி பிரகாசம் அர்த்தம். அதுவா ரெண்டாவது கிளீங்காரஸ்ய சிவகாமஸ்ய ஸ்திரீ, கிளீங்காரம் என்ன அர்த்தம், சிவகாமஸ்ய ஸ்திரீ, சிவகாமன் சிவகாமி, அந்த ரெண்டு உயர்ந்ததான பதங்கள். அதை பத்தி நிறைய சொல்ல போறவர் மேல, அதுக்காக சிவனே வேணும் என்று நினைக்கிறவள் சிவகாமி, சிவா அம்பாள் அவளை நேசிக்கிறவர் சிவா காமியில சிவகாமி, அப்படின்னு பரமேஸ்வரனுக்கும் சிவகாமஹா அம்பாளுக்கும் சிவகாமி, அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் நடராஜ ஸ்வரூபம். என்ன நடராஜ ஸ்வரூபம் தான் குரு ஸ்வரூபம், அவர் தான் ஒரு காலம் மட்டும் காமிக்கிறார், இன்னொரு காலம் காமிக்கல. உமக்கு மோட்சம் வேணும்னா இந்த காலம் புடிங்கோ அப்படின்னு கால காமிக்கிற தெய்வம் அது. இது தெய்வங்கள்லாம் அபய வரத நானே கொடுக்கிறேன்னு காமிக்கிறது. அப்படின்னு அபயமுத்திர வரதுவத்தை காட்டாவது அம்பாள், ஐயா நீ அங்கெங்கெல்லாம் போகாதீங்கோ இந்த பாதத்தை பிடிச்சுங்கோன்னு பாதத்தை காமிக்கிறவர் பரமேஸ்வரன். ஐயா இங்கத்தான் உங்களால இந்த ரத்த சரணம் பிடிச்சுங்கோ உங்களுக்கு சுக்க சரணம் தாரம் உண்டதும் அப்படின்னு அந்த திவ்யமான என்ன ஒரு உயர்ந்ததான ஒரு பிரேம மனுஷன் மேல ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், அதை சொல்லக்கூடியதான சிவகாமனுடைய பீஜம் கிளீங். அதுக்கப்புறம் இந்த கிளீங் காரியங்கிறது மேல சொல்ல முகம் பிந்தும் கிருத்வா புதயுக முகத்தோஹரார்த்தம் ஜாயேஹரமீ சேமனோபம் நயதி வனிதா இத்தியாதி லகு தத்துவம் சொல்லிருக்க, அதையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். கிளீங்காரி அதுக்கு கேவலா. அடுத்த நம நிகில தர்ம ராகேத்யேன ஏகாகித்வாத் கேவலா கைவல்யம்னு சொல்றேன். ஒரு தர்மமும் இல்லாத ஸ்வரூபம். இப்ப என்ன சொன்னேன், கிரகங்கள் எல்லாம் படைக்கிற, கிரகத்தை காப்பாத்துறா, கிரகங்கள் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்றா, எல்லா விதமான சகாயம் பண்ணிட்டிருக்கா, தயையுடன் கூடியிருக்கா, மனுஷனுக்கு எத்தனை ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கறா, ஆசைகள்லாம் நிறைவேற்றி கொடு, உங்க மனசு இருக்கிற ஆசையே முடிச்சு விடுறா. இவ்வளவு சொன்னோம் இல்லையோ, இந்த தர்மங்கள் எல்லாம் எப்பொழுது இல்லாம போறதோ அதான் கேவலம். நிக்கில தர்ம ராகித்யேனா, எல்லா தர்மங்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஏகாகித்வாத் கேவலா ஏகாகியாக ஒண்ணுன்னு ஒண்ணுதான், சில நேரத்தில் ஒண்ணுன்னு சொல்வேன் அது ஆயிரம் இருக்கும். கேட்டான மனுஷன் பேசுறது எப்படி,
இது என்ன அப்படின்னா ஒரு மரம்ல மரம் ஒண்ணும் நீங்க சொல்ற வேர் இருக்கு, அடிக்கட்டை இருக்கு, நிறைய கிளைகள் இருக்கு, துளிர்கள் இருக்கு, இலைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கள் இருக்கு, பிஞ்சு இருக்கு, அதுல நாலு பட்சி இருக்கு, எல்லாம் சேர்ந்து மரம். மரம்னு சிம்பிளர் சொல்லலாமா? அரிசி கொண்டாடணும். அரிசி எப்படி ஒரே அரிசி இருந்தா கொண்டு வரல, ஒரு பிளேட்ல போட்டுதான் கொண்டு வந்தாரு. அரிசி என்ன இருக்கானு அரிசிகள் சொல்லணுமே, அரிசிகள் சொல்லி பாருங்க வேதாந்த கிளாஸ் போறீங்களான்னு கேட்பான். ஆனா என்ன சொல்லணும், அரிசி காட்டுதோ அப்படின்னு சொன்னா ஒரு அரிசி காட்டப்படாது. அப்ப விவகாரம் என்ன, நீங்க ஏகவச்சனம் சொன்னாலும் அது பலதை அதுக்குள்ள இருக்கலாம். அப்படி பலதைகள் இல்லாம இருக்கிற ஏகவச்சனம் கேவலா. அதான் ஏகவச்சனத்து கேவல ஏகோ முக்கிய கேவலே அப்படின்னு சாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இது. ஆகையால் எல்லா விதமான தர்மங்களும் இல்லாதான ஒரு ஸ்வரூபம். அப்படி நிகல தர்மராஹித்யேன ஏகாகித்வா கேவல சத்விமுக்தத்து கேவலா இது சிவசூத்ரே. இதான் சிவசூத்திரத்துல சொல்லியிருக்கார். சிவசூத்திரம் காஷ்மீர சைவத்துக்கு சேர்ந்தது. சைவங்கள் ரெண்டு விதம், ஒன்னு காஷ்மீர சைவம், ஒன்னு சித்தாந்த சைவம். சித்தாந்த சைவத்தை நம்ம சைவ சித்தாந்தம்னு சொல்றோம். இந்த சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டுல வளர்ந்தது. இதே சைவ சித்தாந்தம் இது மாதிரியே லிங்காயத சித்த சித்தாந்தம்னு கன்னட தேசத்துல வந்திருக்கு. இதேதான் சித்தாந்தம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவ தனியா டெவலப் பண்ணிருக்க. இவைகளுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியது காஷ்மீர சைவம். அந்த காஷ்மீர சைவம் அத்வைத்தம் மாதிரியே இருக்கு. நிறைய இடத்துல அத்வைத்தம் சில இடத்துல தான் மாறும். அந்த காஷ்மீர சைவம் ரொம்ப உயர்ந்ததாக இருந்தது. அது அனாதியானது. கேரங்கள் எப்படி அனாதியோ அப்படி அனாதி. இந்த சிவசூத்திரங்கள் அந்த ஹிமாலயத்துல இருக்கக்கூடியதான மலையில செதுக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு கல்பத்திலையும் அங்கிருந்து பார்த்து எழுதுறான். இது தனியாக எழுதுறது வியாசாச்சாரிய சூத்திரம் எழுதினா போல எழுதல. அது பர்மனண்டா சாஸ்வதமா இருக்கு. அந்த சிவசூத்திரத்துக்கு இந்த கல்பத்துல அபிநவகுப்தர் வியாக்கியானம் பண்ணிருக்க. அங்கே மூணு கிரந்தங்கள், சிவசூத்திரம்னு ஒண்ணு, பிரத்யபிஜா ஹிருதயம்னு ஒண்ணு, ஸ்பந்தகாரிகேன்னு ஒண்ணு. அந்த ஸ்பந்தகாரிகைக்கு சக்தி சூத்திரம்னு பேரும். இவைகள் எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்திருக்கு. நம்ம அப்பப்ப கேட்டு மறந்து போயிட்டே இருக்கோம். ரொம்ப உசத்தியான ஜென்ம பிராமணர்கள். ஏண்டன்னா கேட்டுட்டு கேட்டுட்டு அப்பவே மறந்து போயிடும். இப்ப ஏழு பிரத்யபிஜா சூத்திரங்கள் சொல்லிருக்கேன். இது வரைக்கும் சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஏழு சூத்திரங்கள். சத்தியலிங்காயம்னு சொல்வார், சக்தி சூத்திரேன்னு சொல்வார், ஏழு சூத்திரங்கள் ஆயிருக்கு. இன்னும் பதிமூணு சூத்திரங்கள் மேல சொல்ல போறது. இப்ப சக்தி சூத்திரம் சிவசூத்திரம் சொல்றார். தத்விமுக்தஸ்து கேவலா அப்படின்னு சொல்லியிருக்க. அது என்ன தத்விமுக்தஸ்து? அவை தர்மங்கள் இல்லாதது கேவலம். இது பிரசித்த ஞான விசேஷோவா கேவலா? அது கேவலின்னு போட்டிருக்க. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் காஷ்யம் நிர்ணீதார்த்த கேவலம். இது வரைக்கும் ஒண்ணு சொன்னேன். எந்த அர்த்தமானது நிர்ணீதமாக முழுமையாக தீர்மானமா இருக்கோ அதுக்கு கேவலார்த்தம். நம்ம சூத்திர பாஷ்யங்கள்லாம் வாசிக்கிற காலத்துல சித்தாந்தம்னு சொல்லுவோம். சித்தாந்தம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சொன்னால புறபட்சம்னு புறபட்சம், சித்தாந்தம்னு சித்தாந்தம். சித்தாந்தம்னா என்ன சார் அர்த்தம்னா? அதான் கடைசியில் வருது சித்தாந்தம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன முதல்ல சித்தாந்தம் சொல்லி அப்புறம் பூர்வபட்சம் பண்ண சூத்திரங்கள்லாம் உண்டு. பலமத்த உபபத்தே ஈஸ்வரனிடத்துல பலம் வருது சித்தாந்தத்துல ஆரம்பிச்சுட்டார். புருஷார்த்தோதாயண சித்தாந்தத்துல சில அதிகாரத்துல முதல்ல சித்தாந்தம் பின்னால பூர்வபட்சம் வரும். ஏன் எப்படி சார் நம்பருதுன்னு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். குரு எதுக்கு இருக்காரு அவர்கிட்ட தொந்தரவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். விவகாரம் என்ன அப்படி சித்தாந்தம் கடைகள் இருக்கிறது அர்த்தம் இல்ல. சித்தா அந்த அந்தம்னா நிச்சயம். எங்க இது நிச்சயம் என்று எங்க தீர்மானமா இருந்தோ அதுக்கு சித்தாந்தம். சோ சித்தாந்தம்னா என்ன கன்ஃபர்ம்டு கன்க்ளூஷன். இங்கிலீஷ் சொன்னதான் புரிஞ்சு தமிழ் சொன்னா எது என்னது தீர்மானம் ஆச்சோ, இது இப்படின்னு எது தீர்மானமா இருந்தோ அதுக்கு சித்தாந்தம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சித்தாந்தம் இருக்கிற கேடா அதுக்கு கேவலம்னு தேவம். காஷ்யம் நின்னீட்டா கேவலம். அதனாலதான் பழைய நாள் எல்லாம் இந்த கணக்கெல்லாம் ப்ரூவ் பண்ண பிறகு கடைசியில ஒரு மூணு எழுத்து எழுதுவா, அப்படின்னு. அது என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த விவகாரமானது இதோட தீர்மானம் ஆச்சு அப்படின்னு. அவன் சொல்லல, அவன் எழுதுறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னால எங்க மதத்துல நியாய சித்தாந்தம் இருக்கு. நியாய சித்தாந்தம் அங்கடி எதையும் தெரியாம அவ பண்றா அவ பண்றான்னு நினைக்கிறவங்க நம்ம நாட்டுல அதுக்கு முன்னால வழக்கத்துல இருந்தது. அதை தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மகர்ஷிகள் வழக்கத்துல வச்சிருந்தார். இது சித்தாந்த சொல்லித்தான் அடுத்த லேக்கணத்துக்கு போகணும். அப்படின்னா பண்ணின மகர்ஷிகள் நம்ம தான் மகர்ஷிகளே மறந்து விட்டனே, நம்மளே மகர்ஷின்னு பேர் வச்சுக்கிறோம். ஆந்திரால போனா சாஸ்திரின்னு பேர். என்ன சாஸ்திரம் வச்சிருக்கா தெரியாது. ஒரு காலத்துல எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணணும், வேத பாஷையும் வாசிக்கணும், அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கணும். அது வாசிச்சாதான் படிப்பு முடிஞ்சதுன்னு அர்த்தமா இருந்தது. நம்ம நாட்டுல படிப்பு முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம், வேதாத்தியனம் பண்ணி வேத பாஷையும் வாசிச்சு மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்ச பிறகே படிப்பு முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் விவகாரம் நிலம குரு சமாவர்த்தனம் பண்ணி சமாவர்த்தனம் விரதம் அதை பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம என்ன பண்றோம், குரு நானே வந்துட்டேன், பொண்ணை கொடுக்கற அவ செலவுல விடாதான் நடக்கிறது. என்னன்னா விவகாரம் என்ன தெரியுமா, நான் கல்யாணம் பண்றப்ப அவ சத்திரமெல்லாம் சவுட்ரியெல்லாம் அவ புக் பண்ணி விடுவா. இவ வந்து என்ன பண்ணுவா தெரியுமா, நான் காலமே விரதம், இப்ப மத்தியானம் தான் முகூர்த்தம், இல்ல அடுத்த நாள் முகூர்த்தம் முகூர்த்தம். இந்த விரதத்துக்கு எல்லாம் சவுட்ரியில இருந்து சாப்பாட்டுல இருந்து அவ இவ என்ன பண்றா, இது இந்த செலவு எங்களுக்கு அப்படின்னு 100 ரூபாய் ஓதி கொடுப்பா. அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் விவகாரம்னா விரதம்னு எப்படி ஏமாத்திக்கிறோம் பாத்தீங்களா. நமக்கு உள்ள விவகாரம் முழுக்க ஏன் சொல்லுவாங்க, அது மாதிரி அவ என்னடா இவ சாஸ்திரம் வச்சிருக்காரு, மீமாம்சா சாஸ்திரம் ஏதோ இவருக்கு பேரு சாஸ்திரி. கடையில என்னடா சாஸ்திரம் பேர் மட்டும்தான் சார், மாம இவ கேவலம் அப்படின்னு அது என்ன சொல்லிருக்கேன், விகாரம் நாமதேயம் விருத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு நாமதேயம் அப்படிதான் இருக்க லோகத்துல இருக்க. அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் ஃபேமிலியில முதல்ல பிரம்மதேவர் அவர் எல்லாரும் காஷ்யம் கேவலம் மத்தத்தீயே அச்சி தத்வதி ததபின்னாவா. அதனால மத்தத்தீய அச்பிரத்தீய வந்து கேவலா அப்படின்னு, கேவலம் ஞானதே தேசியா கேவலஸ்த ஏக கிருஷ்ணயோஹோ நிர்ணீதே கேவலம் புரோக்தம் கேவல குஹமே க்வசது அப்படின்னு இந்த தத்துவம் அங்க தெரியறது அப்படின்னு விஸ்வா சொன்னேள் ஒண்ணு புரியலே தரவர் சொல்லி அடுத்தது கேவலான்னு சொன்னேன். கிரீங்காரியிலிருந்து கேவலாங்கிறது எப்படி பதம் வந்தது, எல்லா தர்மங்களையும் விட்டு விடுங்கன்னு சொல்றேன். எதை விடுவேன் அவரே சொல்றார். அப்பா எத்வா பூர்வோக்த காம பீஜே, முன்னால சொன்னதான காம பீஜம் எது, கிளீங்காரி. அந்த காம பீஜத்துல கிளீம் தானே பீஜம், அதுல கேவலத்துவம். கேவலம்னா என்னன்னா ககார லகாராத்மக வியஞ்சன ராஹித்யம். கேவலா கிளீம்னு இருக்கும், அதுல காவும் லாவும் எடுத்திருக்கும், இது என்ன இருக்கோ அது கேவலம். விவகாரம் என்னடா ஈங்கிறதா நீங்க ககார லகாராத்மக வியஞ்சன ராஹித்யம் கிளீம்ல ககாரமும் லகாரமும் எடுத்துட்டீங்கன்னா இது கேவலா. அதான் கேவலான ஈம்னு அர்த்தமா. ஏன கேவல சூரியஸ்வரூபா காமகலா இத்யர்த்தஹ. சூரியஸ்வரூபா சூரியன் நாலு எங்க நாலு நாலு வேற எங்கயும் போகிறப்ப அச்சு சொல்ல நாலாவது கேவல சூரியஸ்வரூபா காமகலா இத்யர்த்தஹ. நீ பாட்டு ஏதோ சொல்லிவிட வேண்டியது, அக்கீழ உட்கார்ந்தேன் தலைமாத்தே உட்காரணும். நீங்க சொல்றது எங்க சார் பிரமாணம் இருக்க, ஐயா வேதம் பிரமாணம் இருக்க, வேதத்துல எங்கே சொல்லிருக்கு, ருக்வேதத்துல சொல்லிருக்கு எங்க, எதையும் சுணோத்யலகதும் சுணோதி நஹி ப்ரவேத கிருதஸ்ய பந்தாம் அப்படின்னு ருக்வேதம் தான் சொல்லிருக்கு. எது ஈம் சுணோதி, எது ஈம் என்று கேட்கிறானோ நஹி ப்ரவேத அலகம் சுணோதி, அலகமாக கேட்கிறான். எதையும் சுருணோதி ஈம் என்கிறதை கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? அலக்கமாக கேட்கிறான். அலக்கமாக கேட்கிறான் என்ன அர்த்தம்? லா கா இல்லாம கேட்கிறான். யாரும் தெரிந்து கொள்ளவில்லையா? சுகிருதஸ்ய பந்தாம், யாரு புண்ணியம் பண்ணி இருக்காளோ நல்ல மார்க்கத்துல இருக்காளோ அவளுக்குத்தான் புரியும். மட்டும் கேக்குறதுங்கிறது லகார ககார ராஹித்யேன ஸ்ரவணம், லகாரமும் ககாரமும் இல்லாம கேட்கிறது. அதஹ தத்வான், அதனால கேவலா அப்படிங்கறத சுக்ருத்ய சத்கர்மணா பந்தானம், நல்ல கர்மாக்கள் பண்ணி அதனால வரக்கூடியதான மார்க்கம். உச்சமலோகாத் நாயாதி, இவன் ஏதோ ஸ்வர்கலோகம் போயிருக்கா, பிரம்மலோகத்துக்கு போயிருக்கா, அங்கிருந்து திரும்பி வருதுங்க சார். இந்த ஈம் என்கிறது மாத்திரம் ரகசியார்த்தத்தை குருமுகமாக அறிந்தவனுக்கு அவன் புண்ணிய லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரமாட்டான். அங்கே ஒரு முக்கோஸ் பண்ணுவா அப்படியா? என்ன அர்த்தம்? திரும்பி வரமாட்டான் சொல்றாரு. கேவலா நயாதி ந ஆயாதி கிந்து நிர்குண ஜானஸ்யைவ லோகம் பிராப்னோதி, அங்கே போய் அவளுக்கு நிர்குண ஜானம் வருது. சனகாதிகள்னால உபதேசிக்கப்பட்டு நிர்குண ஜானம் வருது. அங்கிருந்து அந்த லோகங்கள்ல திரும்பி வர போறதில்லை. இப்படி எல்லாம் சொல்றேல, இதுக்கெல்லாம் எங்க இருக்கு பிரமாணம் கேட்பா ரொம்ப பேர். அவ வேதாந்த நாலு உபநிஷத்து வாசிட்டு இதான் வசத்தின்னு கேட்பா. எல்லாத்துக்கும் ஸ்ரீ வித்யில சமாதானம் இருக்கு, ஒரிஜினல் சமாதானம் இருக்கு. பிரம்மலோகத்துக்கு போறா தீட்சிதாள்ல, அங்க போயிட்டு அங்கிருந்து வேதாந்தத்தை வாசிச்சுட்டு அப்படியே போறான்னு சொல்றேன். எங்க இருக்கு ருக்வேத பிரமாணம்? இன்று நிர்குண ஞான செய்வ லோகம் பிராப்னோதி. ஆமா இப்படி இருக்குமே, நான் கிளீம்னு சொல்லணுமா ஈம்னு சொல்லணுமா? உமேஷ்டோட்டர் காம வீத மாத்திரேன சிவர்கா, தர்ம அர்த்த காமங்கள் எனக்கூடியதான மூன்று வர்க்கங்கள் வேணுமேயானால் கிளீம்னு உபாசனம் பண்ணுங்கோ. காம கலா மாத்திரேன து மோட்சா, ஈம்னு மட்டும் சொன்னா மோட்சம். சோ காம கலா காம பீஜ மாத்திரேன திரிவர்கா, காம பீஜம்னு கிளீம், அது மட்டும் வாசல்ல தர்மார்த்த காமங்கள். இல்ல வெறும் ஈம் மட்டும் அதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சிருந்தா மோட்சம். காம கலா மாத்திரேடு மோட்சா இது பரியவசிதா அர்த்தா, இத கடைசியில வந்த மீனிங். தமேவ ஆஹ நாமத்வயேனா, இதான் வாக்தேவிகள் ரகசியமாக அடுத்த ரெண்டு நாமாக்கள்ல சொல்ற. அது என்ன அர்த்தம்? காரே கேவலா சொன்னா குஹ்யா, அடுத்தது குஹ்யா குஹாம் பிரவிஷ்டா குஹ்யா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமேப்யோ மன், அந்த குஹ்யா அப்படிங்க. அடுத்ததாக இந்த குஹ்யாங்கிற நாம என்ன அர்த்தம்? இப்படிப்பட்டதான ஈங்காரமானது எங்க தஹராகாசத்துல இருக்கோ அந்த ஸ்வரூபம் குஹ்யா. குஹாம் பிரவிஷ்டோ ஆத்மானோ ஹி தத்தர்சனாத் ருதம் பிபந்தோ சுருதஸ்ய லோகே, குஹாம் பிரவிஷ்டோ பரமே பரார்த்தே சாயாதவோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏ சத்ரிநாசிகேதாஹ. எந்த உபநிஷத்து? யமனுடைய உபநிஷத்து. வருமா யம உபநிஷத்து சத்ரிநாசிகேதாஹ. அப்படி அதி ரகசியார்த்தா இது யாவத், இந்த ஈங்கார தத்துவமானது அதி ரகசியம். யாருக்கு நிஜமாக அதிகாரம் உண்டோ அவளுக்குத்தான் சொல்லணும். அதி ரகசியார்த்தா இது யாவது கேவலஸ்ய பாவா தர்மி மாத்திர அவசேஷா கைவல்யம் குஹ்யா கைவல்ய பத தாயினி. அடுத்த நாம கைவல்ய பத தாயினி, கைவல்யம் எனக்கூடியதான பதத்தை கொடுப்பவள். தர்மி மாத்திர அவசேஷா கைவல்யம் பஞ்சமி முக்தி, முக்தி எத்தனாவது முக்தி? அஞ்சாவது முக்தியா. சதேவ பதம் ததாபி, அந்த பதத்தை கொடுப்பவள். அதுவா கைவல்யம் கைவல்யத்தை கொடுப்பாள், பதங்களை கொடுப்பாள், இடங்களை கொடுப்பாள். புருஷார்த்தம் இல்ல, மோட்சம். மோட்சம் கைவல்யம் மோட்சம் அர்த்தம். அந்த நாலாவது புருஷார்த்தமான மோட்சம், அந்த மோட்சங்கள் அஞ்சு விதமா இருக்கு. சொல்ல போறோம் எல்லாமே அவரை சொல்றோம், நம்ம ஒண்ணு கவலையே பட வேண்டாம், கேட்டுடே இல்ல போறோம். விவகாரம் இந்த பதம் ததாதி அதுவா கைவல்யம் பதானிச்சானிச்சும் சீலமஸ்யாஹ இதி. கைவல்ய சப்தேனா யோகசாஸ்திர அந்திம சூத்திரேனா, யோகசாஸ்திரத்துல இருக்கிற கடைசி சூத்திரத்துல கைவல்யம் ஸ்வரூபம் பிரதிஷ்டா சிதி சக்தே. ஒரு மனிதன் சிக்ஷக்தியாக இருப்பது தான், சிக்ஷக்தி ஸ்வரூபமா இருக்கிறதா கைவல்யம். வேதாந்தத்தில் என்ன சொல்றேன், சித்ரூபமா இருக்கிறது கைவல்யம். ஸ்ரீவிஜயம் என்ன சொல்றேன், சிதி ஸ்வதந்திரா சர்வசித்த ஹேது அப்படின்னு அம்பாள் வடிவமாக கைவல்யம். யோகசாஸ்திரம் என்ன சொல்றது, அதே தான் எல்லாம் விட. ஒரு வேதத்துக்கு பல விதமா அர்த்தம் சொல்லியிருக்காள். எப்படி கைவல்ய சப்தேன யோகசாஸ்திர அந்திம சூத்திரேன கைவல்ய ஸ்வரூபம் பிரதிஷ்டாதி சக்தே இத்தனேன பிரதிபாதித ஸ்வரூப மோட்சா இது உச்சதே. சிதி சக்தே வృத்தி சாரூப்ய நிவர்த்தௌ. இந்த சிதி சக்திங்கிற சாட்சி ஸ்வரூபம் அது என்ன பண்றது, புத்தியில பிரதிபலிச்சு புத்தியில இருக்கக்கூடியதான ஒவ்வொரு எண்ணமா தோணி இறங்கி தோணி இறங்கி தோணி இருக்கக்கூடியதான இந்நிலை நிவர்த்தௌ அழிஞ்ச பிறகு ஸ்வரூப மாத்திரேன அவஸ்தானம் சாட்சி ஸ்வரூபமாக மட்டும் நிற்கிறது. புத்தியில் இருக்கக்கூடியதான ஏற்றத்தாழ்வுகள் ஆசைகள் எண்ணங்கள் இவைகள்லாம் அழிந்த பிறகு கேவலமான சாட்சி ஸ்வரூபமாக மட்டும் நிக்கிறள ஸ்வரூப மாத்திரேட அவஸ்தானம் கைவல்யமுச்சதே இது போஜராஜ விரத்தம். போஜர் ஒரு சூத்திர வியாக்கியானம் எழுதின, யோக சூத்திரத்து யோக சூத்திரத்துக்கு வியாசரே வியாக்கியானம் எழுதியிருக்கார். வியாச பாஷ்யம் இருக்கு, யோக சூத்திரம் பதஞ்சலி சூத்திரம் எழுதினார். அதுக்கு வியாச ரொம்ப பெரியவர். இந்த பதஞ்சலிக்கெல்லாம் ரொம்ப நாள் வருஷமா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னால வந்தவர். அவர் வியாக்கியானம் எழுதுற பாத்தீங்களா. ஏன்டா எதுவும் பின்னால வந்த ஆளுக்கு நான் எழுதக்கூடாதுன்னு இல்ல, என்ன லோகத்துல மனுஷியாளுக்கு எது பண்ணினா நல்லதோ அது பண்ணணும் அவ்வளவுதான். இதுல வசதி தாழ்த்தி என்ன விவகாரம் முழுக்க அந்த பதஞ்சலி பண்ண சூத்திரங்களுக்கு தானே வியாக்கியானம் எழுதின. அவைகள்லாம் பார்த்த பிறகு பல வியாக்கியானங்கள் வந்திருக்கு. வந்த பிறகு போஜராஜா ரீசெண்டா இருக்கிறவர், அவர் என்ன பண்ணார், அவர் வியாக்கியானம் எழுதினார். அவர் ராமாயணத்தையும் எழுதியிருக்க. அவர் என்ன சொல்லிட்டா தெரியுமா, என் ராம அழமாட்டான். வால்மீகி ராமாயணம் முழுக்க படிச்சார். படிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் ராமாயணம் எழுதுறேன். இவரும் ராஜா, ராமனும் ராஜா. ராஜா அழலாமோ, ராமன் ராஜாவா இருந்து அழப்படாதே. அவர் அழுதுனாலும் வால்மீகி எழுதியிருக்காரு. வால்மீக ஜென்ம கவிதே கடோர சித்தா. இந்த முனி இருக்காரு, இவர் புத்துல பிறந்தவர். அதுல வால்மீகின்றது கல்லஞ்சிக்காரர். அவர் சொல்ல ராமன் எழுதாரு, எங்க ராமன் அழமாட்டார். போஜராஜா ராமன் அவர் போஜ சம்பூல ராமன் அழுதாருன்னே கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் சிம்பிளா எடுத்துருந்தாரு. சீதா போச்சா அப்படியே ராமாயணம் எழுதியிருக்க. ஒவ்வொருத்தரும் ராமாயணத்தை எப்படி அனுபவிச்சான்னு பாக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு புஸ்தக கடைக்கு போறேன் பொழுது போகாம. அது என்னடா ஒரு புஸ்தகம், சீதா சிஸ்டர் அப்படி புதுசா இருக்கேன்னு பாக்கேன். திறந்து பார்த்த ஊர்மையில ராமாயணத்தை சொல்லிருக்கான். ராமாயணத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு ஊர்மிழா போட்டு எழுதியிருக்காரு. ஒரு கற்பனை பார்க்கலாம். அங்கே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் புத்தகம் முழுக்க முடிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா 500 ரூபாய் போட்டிருக்காங்க புத்தகம், நம்ம கிட்ட காசு இல்ல. இந்த புத்தகத்துல 500 ரூபாய் அப்படி படிக்கலாமா, இப்ப கேளுங்க அப்புறம் அவ்வளவு அழகா இருந்தது புத்தகம். புத்தகம் சின்னதா, ஒரு 100 பக்கம் இருந்தது, 500 ரூபாய். ஆனா நன்னா இருக்க புத்தகம், வழி இருக்க நன்னா, லாங்குவேஜும் நல்லா இருக்க, ஐடியாஸும் நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்து மாமிச்சு சொன்னா உண்மையதான் தூங்கியிருக்காள் அவ எப்படி பதினைந்து வருஷம் தூங்கியிருக்காள். விவகாரம் என்ன அதுல எழுதியிருந்தார், நான் தூங்கினேன் தெரிஞ்சிருந்த வந்த பிறகு என்னென்ன விவகாரங்கள்லாம் என்னென்ன நடந்ததுன்னு சொன்னா, ஆனா இவைகள்ல நடந்ததெல்லாம் இதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் ராமன் நடந்திருக்க கூடாது. என்ன அர்த்தம், சாலோக்கியாதி முக்தி சதுஷ்டயம், சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் சாயுஜம் எனக்கூடியதான நாலு முக்திகள், தாபரம் ஸ்தான விசேஷ ரூபத்வாத் அந்தந்த இடங்கள், அக்ரேதம் போஜ்யம், இந்த நாலு முக்திகளுக்கு என்ன சார் வித்தியாசம், பிரதிகாத்யுபாசனயா சாலோக்கியம், அம்பாள் விக்கிரகத்தை வச்சுண்டு கரச்சரணாதிகளோட இருக்கக்கூடியதான விக்கிரகத்தை வச்சு விக்கிரகத்தை மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்கா, மந்திரமும் எதுவும் ஒண்ணும் தெரியாது, பெரு விக்கிரகம் வச்சுண்டு சஹஸ்ரநாமத்தோட பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு என்னடா, இவாளுக்கு சாலோக்கியம், இவாளுக்கு கிடைக்கக்கூடியதான லோகம் சாலோக்கியம், அந்தரேண பிரதீகம் அதுவும் இல்ல, ஸ்வாத்மனா பிருதக்வேனா, நான் வேற அம்பாள் வேற, அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இத பூஜை பண்றதுனால எனக்கு நல்லது நடக்கும் எனக்குடையதான எண்ணத்துல பக்தியோட ஐஸ்வர்ய விசேஷ விசிஷ்டதையா தேவதாயாக உபாசகசியா இப்படிப்பட்டதான மகதைஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான அம்பாள் என்று உபாசிக்கிறானே அவனுக்கு ரூபத்தா சாமியம், அடுத்த ஜென்மால அம்பாளுக்கு என்ன ரூபம் இருக்கோ அதே போல உருவம் கிடைக்கும், இதுக்கு சாரூபியம். இந்த முக்திக்கே சாரூபிய முக்திக்கே இன்னொரு பேர் என்ன, சாஸ்தி, இதமேவ சாஸ்திதா உச்சதே சமான ருத்திதா, அங்க என்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அத்தனை ஐஸ்வர்யமும். அதுக்கப்புறம் மூணாவது சகுணம் தேவதா ரூபம் அகங்கிரகேண உபாசியா, தேவதா ரூபத்தை நானே அம்பாள் அகம் ஏவ விபாவே பவானி அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ, அகம் கிரகேண உபாசியா தேவதா தாதாத்யம் பிராப்னோதி, தேவதா தாதாத்யம் கிடைக்கிறது, ததிதம் சாயுஜ்யம், இந்த முக்திக்கு என்ன பேரு சாயுஜ்யம், அம்பாளோட ஒன்னா கலந்து போறது, ஊர்துவரேதாம் சுவாசிரமே யுக்த தர்ம அனுஷ்டானவதாம், சன்னியாசிகள்லாம் இருக்கா, அவ ஆசிரமத்தில் இருக்கிற தர்மத்தை கரெக்டா ஃபாலோ பண்றா, வேதாந்தம்லாம் ஒண்ணு வச்சுக்கிற ஆசிரம தர்மத்தை மட்டும் மூணு வேளை ஸ்நானம் பண்றது, மூணு வேளை தண்டத்துக்கு பூஜை பண்றது, ஒவ்வொரு நாளும் 10,000 ஓங்காரத்தை ஜபிக்கிறது, இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாளேயானால் அவளுக்கு என்ன பலம், சாமீபியம் யுக்த தர்ம அனுஷ்டானவதாம் சாமீபியம், முக்தி முண்டக்க உபநிஷத்துல அங்கே மண்டூக்க உபநிஷத்து, நாம எல்லாம் மண்டு இல்ல நல்ல முண்டக்கவும் சேர்த்துக்கணும், மண்டு உபநிஷத்து வாசிக்கோம், சூரிய துவாரேணே விரதா பிரயந்தி எத்ராமிரதேயே சுபவசம் சரண்யே, தபஸும் குரு நடத்துல குரு வாக்கியத்துல விசுவாசமும் ஸ்ரத்தையுடன் யார் இருந்து சாந்தா வித்வாம்சா, மனசு சாந்தி அடைந்ததான வித்வான்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுறாளோ அப்படின்னு என்ன அர்த்தம், இது வேணும் அது வேணுங்கிற நாக்கு நீட்டாம இருக்காளோ, சூரிய துவாரேனே விரதம் பிரயந்தி, அவ வந்து சூரிய துவாரேனா மரணானந்தரம் உத்தராயண மார்க்கம் அதான் சூரிய துவாரேன, சூரிய துவாரேனத்தை விரத அம்பிரயந்தி எத்த அமிர்தஸ்த புருஷோக்கியம் யாத்மா, எங்க அந்த புருஷன் அவ்யயாத்மா மோட்சத்தை கொடுக்கற அமிர்தஸ்வரூபியான புருஷத்தை கொடுக்கறானோ, இது சூரிய துவாரேனா இத்யஸ்யா, சூரிய துவாரேனா என்ன அர்த்தம், சூரியோபலட்சிதேன அச்சிராதி மார்க்கேனா, சூரியனால சொல்லப்பட்டதான அர்ச்சராஜ உபகௌசல வித்ய தஹர வித்யா இப்படிப்பட்டதான வித்யைகள்ல சொல்லியிருக்கு. யத்வா தத்ர யத்ர சத்யலோகே, சத்யலோகத்துல சபுருஷோ பிரம்ம வர்த்ததே தத்ர யாந்தி, அந்த பிரம்மலோகத்துக்கு போறார். ததஹா ஏதாஹ கர்மபல பூதா, கர்மபலமா இருக்கிற அனித்யா சாதிசய முக்தயா, இது ஏற்றத்தாழ்வு உள்ள முக்திகள். அதையே ஸ்தான வாசினா பத பதேன இக நிர்ஜிஷ்டா, இது சொல்றதுக்காக தான் வாக்தேவிகள் கைவல்ய பததாயினி பதம் செல்ல வேண்டியதான இடம் அப்படின்னு சொன்னாலும், யாது ஞான பலம் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்ட அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஏற்படக்கூடியதான சிவஞான பிரதாயினி, இந்த ஜென்மால கிடைக்கக்கூடியதான சிவஞானம், அம்பாள் பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், குருபாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், அதனால நமக்கு சிவஞானம் வரும். அந்த சிவஞானத்தினால ஞான பலம் நிரதிசய ஆனந்த லட்சணம், அது என்ன அப்படிப்பட்டது கைவல்யாக்கியா முக்தி கஷ்யாந்தோ, அதுக்கு என்ன கைத்தரிய சுதிரேவ பிரபாடம் நடுவுல மத்தியானம் 1:30 மணிக்கு போன் பண்ண, சீரியஸா புஸ்தகம் அடிக்கிட்டு இருக்கேன், 1:30 மணிக்கு போன் பண்ற, போன் பண்ணி லோகேஷன் வச்சுக்கலாம், நடந்து ஒரு அணுவாக்கம் கிருஷ்ணயுத்தத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டேன். வேதம் சொல்றப்ப நிறுத்தன்னு சொல்லலாமா, இந்த அணுவாக்கம் சொல்ல அடையப்பா, நம்ம இன்னைக்குதான் பாத்துருக்கோம், அதே அணுவாக்கம் முதல்ல இருந்து கடைசி. ஓஹோ அம்மா நம்ம அனுகிரகத்தோட இருக்கா, வேற என்ன சொல்றது அப்படி. அதனால தேவதா மகிமானம் கத்வா அறிந்து கொண்டு ஆதித்ய சாயுத்தம் கச்சதி, யார் தட்சிணே பிரமீயத்தை தட்சிணா மார்க்கத்துல இருக்காளோ, பிதருணா மகிமானம் கத்வா சொர்க்கலோகத்துக்கு சென்று சந்திரமத சாயுத்தம் லோகதா மாப்னோதி, இப்படி ஏதாவைய சூர்யா சந்திரமதோ மகிமானோ பிராமணோ அபித்வான அபிஜயதி ஜெயிக்கிறார், தத்மா பிராமணோ மகிமான மாப்னோதி. ஆகையால் ரவீந்திரஸ்தனயுதம் முன்னால சொன்னேன் சௌந்தர ஸ்லோகத்துல, சோம சூர்யாக்னி லோசனான அம்பாளுக்கு அம்பாளை பூஜை பண்ணல, இந்த ரெண்டு லோகங்களை தானா கிடைக்கும்னு அர்த்தம். அத்த கேவல கர்மணாம் சந்திரலோக பிராப்தி, கர்மாக்கள் மட்டும் மற்ற வழக்கு சந்திரலோகம். ஏவம் வித்வான் வித்வத் சப்தாத் ஏவம் வித்வான விஜயத்தேன்னு வேதத்துல சொல்லி இருக்கிறதுனால, யார் உபாசனை பண்றாளோ பிரதீகாத்யுபாசனோ வித்வான்ஸ்து, யாருக்கு ஜானம் வந்திருக்கு அவ ஏதோ கர்மோபாசனா பிராப்தவ், கர்மா உபாசனம் இவைகளால கலக்கக்கூடியதான சூர்யா சந்திரயோர் மகிமானோ சாதிசயத்வாதி தோஷ வந்தவ் புத்வா, இந்த லோகங்கள்ல இருக்கக்கூடியதான தோஷங்களை அறிந்து அபிஜயதி அபிதா பராகரோதி, தஸ்மாத் அதிகம் அதை விட அதிகமா இருக்கக்கூடியதான நிரதிஜயம் பிரம்மணோ மகிமானம், ஏற்றத்தாழ்வற்றதான பிரம்மத்தினுடைய மகிமானம் அதை ஆப்னோதி. கடிதம் உபபிரம்ஹிதம் சக்தி ரகசியே, இத்தனையும் வேதத்துல சொன்னத சக்தி ரகசியம் சொல்றது, ஆத்ம புத்தியா பிரதீகேன மாதிருபுத்தியாப்யஹம் தியா கர்மணா விபஜன் மத்யஹ கைவல்ய பதமஸ்னுதே, ஆத்மபுத்தியா பிரதீகேனா நான் இதை பூஜை பண்ணுகிறேன் என்கிற எண்ணத்துல பூஜை பண்ணினால் சாரூப்ய சாலோக்கிய முக்தி, மாதிருபுத்தியாப்யஹம் தியா எங்களை காப்பாற்றுறவள் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு சாயுஜ்ய முக்தி, கர்மணா விபஜன் மத்யஹ இப்படி பண்ணிட்டே இருந்தானேயானால் அந்த குரு அனுகிரகத்தினால் அவன் அறியாமலேயே உயர்ந்ததான நிலைக்கு வந்து விடுகிறார் அப்படின்னு விசேஷமாக இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்படி இத முழுக்க பகவத்பாதாள் ஒரு ஸ்லோகத்துல சொல்லிவிட்டார். சாரூக்கியம் தப பூஜனே, சிவலங்கல்ல உங்களை பூஜை பண்ணின சாரூக்கியம் தப பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே சாமித்யம், மகாதேவா சிவா ஹர ஹவா அப்படின்னு கத்தியனா சாரூக்கியமா சிவபக்தி சூரிய ஜனதா சங்கத்திய சம்பாஷணே சாலோக்கியம். சிவபக்தர் இருக்காள அந்த சிவநடிகார்கள், அவளோட சேர்ந்து அவளோட பேசி அவளோட அவள் கண்பார்வ நம்ம மேல விழுந்தாத்தா நித்தியம் சிவபக்தி சூரிய ஜனதா சங்கத்திய சம்பாஷணே சாலோக்கியம் சராகராத்மக தனுத்தியானே. சிதம்பரத்துக்கு சென்று அங்க ரகசியம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சிதம்பர ரகசிய தத்துவத்தை அறிந்து கொண்டு குருமக்கமாக அந்த தனுத்தியானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி ஸ்வாமின் ஹே பரமேஸ்வரா குரு ரூபமகம் தியானம் பண்றேன் அனர தத்ர பவதி ஸ்வாமின் கிருத அர்த்தோஷ்யம் அப்படின்னு அவருடைய ஆச்சாரியால பத்து சொன்னதான ஒரு ஸ்லோகம். அப்படி குரு பக்தியில் இருக்கு அழகா சொல்லியிருக்கார். இப்படி இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நான்கு விதமான முக்திகளும் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான உயர்ந்த முக்தியும் இன்னைக்கு பார்த்தோம். விசேஷமான நாமக்கள் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா கிளீங்காரே கேவலா முக்கிய கைவல்ய பதலாயினி வரைக்கும் பார்த்த யாரு கைவல்ய பதலாயினி திரிபுரா அது அடுத்த வாரம். ஹரி ஓம்.